அதாவது ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 2 தடவைகளுக்கு மட்டுப்படுத்துகின்ற என்ற விடயத்தையும், தகவல் அறி சட்டம் அதாவது தகவல் அறி உரிமை, ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்ற விடயத்தையும் தவிர 19வது திருத்தம் மூலமாக சாதிக்க முனைந்ததை மைத்ரிபால ஸ்ரீசேனவால் உண்மையால் சாதிக்க முடியாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் குறிப்பாக இந்த அரசியலமைப்பு பேரவை கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் என்று 17வது திருத்தம் 2001 கொண்டுவரப்பட்டு மஹிந்த ராஜபக்சவால் 18வது திருத்தம் மூலமாக நீக்கப்பட்ட அந்த அவையானது முக்கியமான பொது ஸ்தாபனங்களுக்கு அரசியல் கலப்பற்ற வகையிலே நியமனங்களை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அவையை மீள கொண்டு வருகின்ற முயற்சியிலே அந்த அவையிலே அரசியலில் ஈடுபடாத நபர்கள்தான் அங்கம் வகிக்க முடியும் என்ற நிலை கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டு, இதுதான் மஹிந்த சார்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய அழுத்தத்தின் பேரிலே இப்பொழுது அந்த 10 பேர் கொண்ட அந்த அவையிலே 7 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பதே என்ற திருத்தத்தை ஏற்றுக்கொண்டுதான் இப்பொழுது 2-3 பெரும்பான்மையோடு, ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோடு அவர்கள் அதனை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். ஆகவே இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் அந்த எந்த நோக்கத்தோடு கொண்டு வந்தார்களோ, நல்லாட்சியை கொண்டு வருதல், மீள குட் கவர்னன்ஸ் என்ற விடயத்தை இந்த சுயாதீனமான ஆணைக்குழுக்கு குழுக்களுக்கு சுயாதீனமான ஒரு செயல்முறையினூடாக நபர்களை நியமித்தல் என்ற முறைமையை அவர்களால் முழுமையாக செய்ய முடியவில்லை என்பது இது என்னை பொறுத்தவரைக்கும் மைத்ரிபால ஸ்ரீசேன ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவாகத்தான் கருத வேண்டும். ஆனால் 18வது திருத்தத்தினூடாக இந்த எத்தனை தடவைகள் ஜனாதிபதி ஒருவர் தேர்தலில் போட்டியிடலாம் என்ற விடயத்தை மட்டும் அவர்கள் அதை மட்டும் சாதிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. ஆகவே 18வது திருத்தத்தை மீள அதை இல்லாமல் செய்து பழைய நிலைமைக்கு கொண்டு போவதில் கூட ஒரு 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 முழுமையான வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அரசியலமைப்பு பேரவையை பொறுத்தவரை அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஜனாதிபதியுடைய பதவிக்காலம் தொடர்பாக மட்டும் அவர்களுக்கு சிறு வெற்றி கிடைத்திருக்கின்ற நினைக்கிறேன். ஆனால் இது யூஎன்பியும் மைத்ரிபால ஸ்ரீசேனவும் மக்களுக்கு வாக்குறுதி அளித்ததை முழுமையாக செய்ய முடியவில்லை என்பதனை தான் காட்டியிருக்கிறது.
தற்பொழுது இருக்கின்ற இந்த நாடாளுமன்றத்தின் அரசியல் கட்சிகளின் இந்த பலம், அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விட்டுக் கொடுப்புகள் இல்லாவிட்டால் இதை நிறைவேற்ற முடியாமல் போகும் என்கிற ஒரு யதார்த்தத்தை தானே அது காட்டுகிறது.
இல்ல, காம்ப்ரமைஸ், இதில் விட்டு கொடுப்பு அல்லாமல் அரசியல் இல்லை என்று வாதிடுபவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அடிப்படையில் எந்த அளவுக்கு விட்டு கொடுப்பது என்றுதான் கேள்வி இருக்கின்றது. அரசியலமைப்பு அவை சுயாதீனமான ஆணைக்குழுக்களை நியமிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற விடயத்திலே விட்டு கொடுப்புகளை செய்திருக்க வேண்டுமா என்ற கேள்வி இருக்கின்றது. ஆனால் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், ஒரு சிறுபான்மை அரசாக ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. இதனுடைய மாற்றி 19வது திருத்தத்தை முழுமையாக பின்வாங்கி பாராளுமன்றத்தை கலைத்து புதிய பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்ற முயற்சித்திருக்க வேண்டும். ஆனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு போகும்போது 19வது திருத்தத்தை எங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டில் தேர்தலுக்கு போவது நமக்கு சாதகமாக இருக்காது என்று ரணில் விக்ரமசிங்கே கருதி இருக்கக்கூடும். அதனால் தான் இந்த விட்டுக் கொடுப்பை செய்திருக்கின்றார்கள். இன்னொன்றும் பேசப்படுகின்றது, அதாவது 19வது திருத்தத்தை இந்த வடிவ ஏதோ ஒரு வடிவத்தில் நிறைவேற்ற முடியாமல் இருந்திருந்தால் பிரதமர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்கே விலக வேண்டிய நிலைமையும், மீள SLSP சார்பில் இருந்து ஒரு பிரதமர் நியமிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலும் உருவாயிருக்கலாம். அந்த அரசாங்கத்தின் கீழ், அந்த பிரதமர் தலைமையின் கீழ் புதிய ஒரு 19வது திருத்தத்தை மாற்றி கொண்டு வந்திருக்கலாம் என்ற விதத்தில் ரணில் விக்ரமசிங்கே யூஎன்பியினுடைய தேர்தலிலே அவர்கள் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு அதனை கருத்தில் கொண்டுதான் இந்த விட்டுக் கொடுப்பை செய்திருக்கிறார் என்று கருத வேண்டும்.
இந்த ஒரு அரைகுறையான ஒரு அரசியல் சட்ட திருத்த நிறைவேற்றல் என்பது மீண்டும் புதிய நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் சொன்ன அந்த குறைபாடுகள் திருத்தி அமைக்கப்பட்டு புதிய ஒரு அரசியல் சட்ட திருத்தம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
இதுல தேர்தலில் எவ்வளவு தூரம் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பெரும்பான்மையோடு, கணித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனை பொறுத்து இருக்கின்றது. இதுலயும் ஒரு விடயத்தை கவனிக்கணும், இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய மங்கள சாணவியர் தான் புதிய ஒரு அரசியலமைப்பை தாங்கள் புது பாராளுமன்றத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கின்றார். இதில் கவனிக்கப்பட வேண்டிய விடயம், பாராளுமன்றம் ஒரு தனிதற்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது வீதாசார பிரதித்துவம் மூலம் தெரிவு செய்யப்படுகின்ற சூழலே, எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இலகுவாக கிடைக்காத சூழலே, நாங்கள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை முற்றாக அந்த நிறைவேற்று அதிகாரங்களை ஒழிக்க விடமாட்டோம் என்று தீவிர சிங்கள இனவாதம் பேசுகின்ற கட்சிகள் கூறுகின்றன. ஆகவே ஒரு புதிய ஒரு பாராளுமன்றத்திலும் இந்த கட்சிகள் எவ்வளவு தூரம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்றார்கள் என்பதில் தங்கியிருக்கின்றது. இதை தாண்டி மங்கள சமரவீரர் சொல்லியிருக்கின்றார், இனப்பிரச்சனைக்கான தீர்வும் அந்த புது அரசியலமைப்பூடாக வரும் என்று. 19வது திருத்தம் என்ற இந்த நல்லாட்சி விடயத்திலேயே இவ்வளவு குளறுபடிகளோடு இந்த பாராளுமன்றம் கையாண்டிருக்கின்ற என்றால், எதிர்காலத்தில் அமையக்கூடிய கூட பாராளுமன்றமும் இனப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாரான உள்ளடக்கத்தை கொண்டிருக்குமா என்பதில் எனக்கு சந்தேகங்கள் உண்டு.